2020 பிப்ரவரி மாத தெண்டல் இதழில் நேர்காணல் பகுதியில் முனைவர் அண்ணா கண்ணன் அவர்களுடன் அரவிந்த் சுவாமிநாதன் அவர்களின் மின் உரையாடல். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், ஆய்வாளர், இதழாளர், மொழிபெயர்ப்பாளர் என பல திறக்குகளில் இயங்கிக் கொண்டிருப்பவர் முனைவர் அண்ணா கண்ணன். யாஹூ, வெப் துனியா, தமிழ் சிஃபி, சென்னை ஆன்லைன், அமுதசுரபி போன்ற இணைய மற்றும் இதழ்களின் ஆசிரியராக திறம்பட பணியாற்றியவர். இன்டெல், ஃபிளிப்கார்ட், கூகுள் நிறுவனங்களில் பணிபுரிந்திருக்கிறார். வல்லமை, www.vallamai.com இணைய இதழின் நிறுவனர். தமிழில் இணைய இதழ்கள் என்ற தலைப்பில் ஆய்வு செய்து இளமுனைவர் எம்ஃபில் பட்டம் பெற்றிருக்கிறார். தமிழில் மின் ஆளுகை என்பது இவரது முனைவர் பட்ட ஆய்வு. இவரது இரு கவிதைகள் 32 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி கருத்தரங்குகளில் கணினியில் தமிழ் பயன்பாடுகள் குறித்தும் இணையத்தில் தமிழ் வளர்ச்சி குறித்தும் உரையாற்றி வருகிறார். அவருடனான உரையாடலில் இருந்து, எழுத்து உங்களை ஈர்த்தது எப்போது, எப்படி? இன்றைய அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கோடாலி கருப்பூர் என்ற கிராமத்தில் நான் பிறந்தேன். வளர்ந்தது சென்னையிலும் திருவாரூரிலும். அப்பா குப்புசாமி தமிழாசிரியர். வீட்டிலிருந்த நூல்களை படித்தேன். சென்னை அயன்புரத்தில் நூலகத்திலிருந்து புத்தகங்கள் எடுத்து படித்தேன். அப்போது நான் 5ஆம் வகுப்பு மாணவன். 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை திருவாரூரில் படித்தேன். அங்கிருந்த வசோ ஆண்கள் பள்ளியிலும் அதனுடன் இணைந்த விடுதியிலும் என்னை சேர்த்தார்கள். பள்ளி தாளாளர் ஜானகி அம்மாள், விடுதி மாணவர் ஒவ்வொருவரும் நூலகத்திலிருந்து புத்தகம் எடுத்து படித்து அதில் என்ன பிடித்தது என்று ஒரு குறிப்பேட்டில் எழுதி வரச் சொன்னார். நான் தொடர்ந்து எழுதினேன். தஞ்சை மாவட்டம் வேப்பத்தூரில் என் அத்தை கணவர் நூலகராக பணியாற்றினார். அங்கே விடுமுறைக்கு செல்லும் போதெல்லாம் தினமும் ஒரு புத்தகத்தை எடுத்து போய் அன்றைக்கே படித்து விடுவேன். பெரிய சரித்திர நாவலை ஒரே நாளில் படித்ததெல்லாம் உண்டு. என் அம்மா சௌந்தரவல்லி நான் உலகம் போற்றும் பெரிய ஆளாக வர வேண்டும் என எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பார். செய்தித்தாள்கள், வார மாத இதழ்கள், பொட்டலம் அடித்து வந்த காகிதம் என எதிலாவது பொது அறிவு செய்தி, பொன்மொழி, துணுக்கு, வெற்றி கதை வந்திருந்தால் அதை கத்தரித்து வைத்து எனக்கு படிக்க கொடுப்பார். இப்படியாக வாசிப்பு தொடர்ந்தது. பள்ளியில் கட்டுரை, பேச்சு, கவிதை என பல போட்டிகளில் வெற்றி பெற்றேன். இவை எனக்கு பெரும் உற்சாகத்தை தந்தன. படிப்பின் சுவையும் தமிழ் சொற்களில், வரிகளில், வாக்கியங்களில் உள்ள இசை இன்பமும் என்னை பெரிதும் ஈர்த்தன. பாரதியார், பாரதிதாசன், ஆண்டாள் பாடல்கள் பலவற்றில் இந்த இசை இன்பத்தை உணர்ந்து படிப்பேன். உரைநடையிலும் இந்த இசை இன்பம் இருக்க கண்டேன். அடுத்து அண்ணா கண்ணன் என்ற பெயரிலேயே ஒரு இசை இன்பம் உள்ளதை உணர்ந்தேன். இந்த பெயரை பல விதங்களில் சொல்லி பார்த்து மகிழ்ந்ததுண்டு. ஒரு கவிஞராக நீங்கள் உங்களை அடையாளம் கண்டு கொண்டது எப்போது? திருவாரூர் வாசவ விடுதியில் 8ஆம் வகுப்பு மாணவனாக இருந்த போது, எனக்கு வயது 13. அங்கே மரத்தூண்களுடன் கூடிய ஒரு தாழ்வாரம் உண்டு. தூண்களில் சாய்ந்து படிப்போம். ஒரு விடுமுறை நாளில் ஒரு தூணை நோக்கி புத்தகத்துடன் சென்றேன். பின்னால் இருந்து வந்த 2 மாணவர்கள் வேகமாக சென்று அந்த தூணை பிடித்து கொண்டனர். அதோ அந்த தூணுக்கு போ என இருவரும் மாற்றி மாற்றி என்னை தள்ளினார்கள். இது கூட எனக்கு கிடைக்கவில்லையே என்ற வருத்தத்தில் கண்ணீர் கதை என்ற தலைப்பில் சில வரிகள் எழுதினேன். இது சிறுகதையா தொடர்கதையா என அது முடிந்தது. பக்கத்தில் இருந்த மாணவர் அதை படித்துவிட்டு, நீ கவிதை எழுதியிருக்கிறாய் என்றார். 11ஆம் வகுப்பு படிக்கும் போது நீடாமங்கலம் இலக்கிய வளர்ச்சிக் கழகம் நடத்திய கவிதை போட்டியில் முதல் பரிசு கிடைத்தது. 12ஆம் வகுப்பில் என் வகுப்பாசிரியர் கவிக்கோ ஞானச்செல்வன் மாணவர்கள் பங்கு பெறும் கவிதை பட்டிமன்றம் நடத்தினார். அதில் என்னை நடுவராக அமர்த்தினார். அதில் கவிஞர் ஹாஜா கனி, ஆரூர் புதியவன், ஓரணிக்கு தலைவர். அது எனக்கு மிகுந்த ஊக்கமாக அமைந்தது. திருவாரூர் அருகில் காட்டூர் சென்ற போது ஒரு பட்டிமன்றத்துக்கு நான் நடுவராக இருந்தேன். அந்த ஊர் நூலகத்தில் கீவாஜா எழுதிய கவி பாடலாம் என்ற நூலை கண்டேன். அந்த நூலை வெளியிட்ட பதிப்பகத்தின் முகவரியை குறித்து கொண்டேன். யாப்பு இலக்கணம் கற்க விரும்பினேன். 12ஆம் வகுப்பு இறுதி தேர்வு முடிந்த பின் சிதம்பரம் மெய்யப்பன் பதிப்பகத்தில் கவி பாடலாம் புத்தகத்தை வாங்கி வந்தேன். எல்லா வகை யாப்பு முறைகளையும் கற்றேன். வெண்பா எனக்கு மிக எளிதாக வந்தது. அதற்கு பிறகு என் கவிதை பயணம் வேகம் எடுத்தது. நானும் ஹாஜா கனியும் குரல் வெண்பாக்களில் கடிதம் பரிமாறிக்கொண்டோம். 12ஆம் வகுப்புக்கு பிறகு நான் சென்னை திரும்பினேன். சென்னையில் இலக்கிய வாழ்வு குறித்து சொல்லுங்கள். சென்னையில் இலக்கிய கூட்டங்களில் பங்கேற்றேன். 300 மேற்பட்ட கவியரங்குகளில் கவிதை வாசித்தேன். போட்டிகளில் வெற்றி பெற்றேன். வானொலி தொலைக்காட்சி நிகழ்வுகளில் பங்கேற்றேன். என் இரு கவிதைகளை 32 மொழிகளில் மொழிபெயர்த்தேன். என் மன எழுச்சி உச்சத்தில் இருந்தது. வள்ளுவரும் பாரதியாரும் பாரதிதாசனும் ஆண்டாளும் வள்ளலாரும் என் சக கவிஞர்கள் என்று கருதினேன். உங்களையும் விட சிறப்பாக எழுதுவேன் என உள்ளுக்குள் சவால் விட்டு கொண்டு அவர்களுடன் மோதினேன். சித்திர கவிதைகளை படிக்கும் போது இதைவிட எளிமையாக எழுத முடியும் என்று கூறி எழுதி காட்டினேன். யாப்பு வரிசையில் சாதனை செய்ய முயன்றேன். அதிக நீளமுள்ள ஆசிரியப்பா, உதடு ஒட்டாத பாடல், ஒட்டிய பாடல் என்றெல்லாம் முயன்றேன். வெண்பாவில் மாலை மாற்று எழுதினேன். பாரதியாரின் மலரின் மேவு திருவே என்ற மெட்டில் மயங்கி தூறல் வீழும் துறையில் நானோர் தோகை ஏந்தி வருவேன் என்ற பாடலை எழுதினேன். பாரதிதாசனின் கனியிடை ஊறிய சுழையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் என்ற பாடலின் தாக்கத்தில் ஒரு பாடலை எழுதினேன். ஆண்டாளின் திருப்பாவை தாக்கத்தில் விழிப்பாவை எழுதினேன். இப்படியாக தாக்கத்தில் எழுதியவை மிகச் சிலவே. இந்த முயற்சிகளில் நான் அவர்களை வெல்லவில்லை. ஆனால் மிக விரைவில் ஒரே பாய்ச்சலில் என் கவிதைகள் செவ்வியல் தன்மையை அடைந்துவிட்டன. இந்த சக கவிஞர் என்ற மனநிலை எனக்கு மிகவும் பிடித்திருந்ததால் அப்படியே தக்க வைத்து கொண்டேன். இதனால் குரு சீடன் முதியவர் இளையவர் என்ற பாகுபாடுகளை உதறி கால வேறுபாடுகளை கடந்து அனைவரும் என் சகாக்கள் என்ற உணர்வை பெற முடிந்தது. முதல் கவிதை தொகுப்பு குறித்து சில வார்த்தைகள். எனது கவிதைகள் முதலில் தமிழ்ப்பணி இதழிலும் பிறகு கவிதை உறவு இதழிலும் வெளிவந்ததாக நினைவு. 1996 என் 21 வயதில் பூபாலம் என்ற தலைப்பில் என் முதல் கவிதை தொகுப்பினை சொந்த செலவில் வெளியிட்டேன். வைரமுத்து அணிந்துரை வழங்கியிருந்தார். அதற்கு நூலக ஆணை கிடைத்தது. அடுத்த ஆண்டே உச்சம் அடம் ஞானம் உயிர்ப்பு என்ற தலைப்பில் அடுத்த நூலை வெளியிட்டேன். அதற்கு நூலக ஆணை கிடைக்கவில்லை. அதன் பிறகு சொந்தமாக நூல் வெளியிடும் முயற்சிகளை நிறுத்தி கொண்டேன். உங்களை கவர்ந்த கவிஞர்கள் எழுத்தாளர்கள் யார் யார்? வள்ளுவர், பாரதியார், ஆண்டாள் ஆகியோரே எனக்கு மிகவும் பிடிக்கும். வள்ளலாரை தனி கவிஞராக மட்டுமின்றி ஒரு இயக்கத்தை தோற்றுவித்தவராக நேசிக்கிறேன். சங்க இலக்கியம், பக்தி இலக்கியம் தொடங்கி இக்கால இலக்கியம் வரை தமிழின் பெருமைகளாக நாம் சொல்லும் அனைத்தும் கவிஞர்களாலும் எழுத்தாளர்களாலும் சாத்தியமானவை. எழுதியவர் யார் என்பதை விட என்ன எழுதியுள்ளார் என்றே நான் பார்ப்பது வழக்கம். ஒரே படைப்பாளியிடமிருந்து மிகச்சிறந்த படைப்புகளும் சாதாரண படைப்புகளும் தோன்றலாம். ஒரே படைப்புக்குள்ளும், இன்னும் கேட்டால் ஒரே பாடலுக்குள்ளும் இப்படி நுணுக்கமாக நான் பார்ப்பதுண்டு. எனவே குறிப்பிட்ட படைப்பாளரை பிடிக்கும் என்பதை விட அவரது படைப்பு சார்ந்தே அணுகி வருகிறேன். சொல்லின் அல்லது ஒரு பாடலின் அதிர்வு எத்தகையது என்பதை நான் சுண்டி பார்ப்பதுண்டு. இக்கால படைப்பாளிகள் பலரும் என் நண்பர்கள். இவர்களுள் ஒருவரை சொல்லி மற்றவர்களை விடுவது சரியாக இருக்காது. மேலும் எனக்கு மறதி மிகுதி. என் படைப்பு உள்பட பலவும் என் நினைவில் தங்குவதில்லை. தமிழ் மொழி பிரிவில் நீங்கள் கூகுள் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றியிருக்கிறீர்கள். அவற்றில் உங்களுக்கு சவாலாக இருந்தவை எவை? நீங்கள் சாதித்தவை எவை? இதழியலில் இருந்து சற்றே விலகி மொழிபெயர்ப்பு துறையில் நுழைந்தேன். இலக்கிய மொழிபெயர்ப்பு அல்ல, தொழில்நுட்ப மொழிபெயர்ப்பு. செல்பேசி, கணினி, இணையம், செயலி என பலவற்றையும் அந்தந்த வட்டாரத்திற்கு ஏற்ப மொழி மாற்றியமைக்கும் பணியில் ஈடுபட்டேன். இன்டெல், ஓஎஸ், பிளிப்கார்ட் நிறுவனத்தின் ஃபோன்பே, கூகுள் போன்றவற்றில் வட்டாரமயமாக்கல் குழுவின் தலைவராக பல மொழிகளுக்கும் சேர்த்து தலைமை தாங்கினேன். கூகுளை பொறுத்தவரை மூன்றாம் தரப்பு நிறுவனத்தின் ஊழியராக கூகுள் அலுவலகத்தில் பணிபுரிந்தேன். மொழிபெயர்ப்புகளை சரிபார்ப்பது, திருத்துவது எனது பணி. புதிய சொற்களை உருவாக்குவது, இருக்கும் சொற்களை மேம்படுத்துவது சற்றே சவாலான பணி. சில சொற்களை மொழிபெயர்ப்பது கடினமாக இருக்கும். அப்படியே மொழிபெயர்த்தாலும் புரிந்து கொள்ள இயலாது. அவற்றை ஒலிபெயர்த்து எழுதுவோம். இந்த அனுபவத்தில் பல புதிய சொற்களை உருவாக்கியிருக்கிறேன். கேட்டட் கம்யூனிட்டி, அரண் ஷூல் குடியிருப்பு, ஒப்பீனியன் மேக்கர் கருத்தாளுமை, பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் திரை உரை, பேட்டர்ன் மேட்சிங் ஒத்தமைப்பு பொருத்தம், அனானிமைசேஷன் பெயரின்மை ஆக்கல், அனானிமைஸ் பெயரில்லாமல் ஆக்கு. தமிழில் பல இணைய இதழ்கள் வெளிவருகின்றன. நீங்கள் நிறுவிய வல்லமை இணைய இதழின் சிறப்பு, தனித்தன்மை என்று எதை சொல்வீர்கள்? தமிழில் ஆய்வு கட்டுரைகளை வெளியிடும் ஆய்விதழ்களில் சக ஆய்வாளர்கள் மதிப்பாய்வு செய்து அவர்களின் கருத்துகளுடன் வெளிவரும் முதல் இதழ் வல்லமையே ஃபர்ஸ்ட் பியர் ரிவ்யூட் ஜேர்னல் இன் தமிழ். பல்கலைக்கழக மானியக் குழுவின் அங்கீகாரத்தை 2 ஆண்டுகள் தொடர்ந்து பெற்ற இதழ் ஆய்வாளர்களிடம் தொகை கேட்காமல் ஆய்வு கட்டுரையின் தரத்தை மட்டுமே கருதி கட்டுரைகளை வெளியிட்டு வருகிறோம். வாரந்தோறும் ஒருவரை தேர்ந்தெடுத்து வல்லமையாளர் என்ற விருதினை வழங்கி வருகிறோம். இவ்வகையில் 300 பேர்களை கௌரவித்துள்ளோம். சிறுகதை போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, நூல் விமர்சன போட்டி, கடித இலக்கிய போட்டி என பலவற்றை நடத்தியுள்ளோம். 2010 வல்லமையை தொடங்கினேன். ஓராண்டுக்கு பிறகு இதை ஈரோட்டைச் சேர்ந்த எழுத்தாளர் பவளசங்கரியிடம் ஒப்படைத்தேன். அவர் 7 ஆண்டுகள் இதை சிறப்புற நடத்தினார். கடந்த 2 ஆண்டுகளாக நான் நடத்தி வருகிறேன். இப்போது வல்லமை கல்வி ஆராய்ச்சி அறக்கட்டளையாக முன்னெடுத்து வருகிறோம். இதற்கு நன்கொடைகளை வரவேற்கிறோம். முகநூலில் நீங்கள் தொடர்ந்து எழுதி வந்த அகமொழி பலரையும் சிந்திக்க வைத்த ஒன்று. அதற்கு பின்புறம் ஏதேனும் உள்ளதா? அது நூலாக வெளிவந்துள்ளதா? பள்ளிச் சிறுவனாக இருந்தபோது என் அம்மா கத்தளித்து தந்த ஏடுகளின் மூலைகளில் வெளிநாட்டு அறிஞர் பொன்மொழிகள் காண கிடைக்கும். படிக்க ஆச்சரியமாக இருக்கும். இதே மாதிரி நாமும் யோசித்திருக்கிறோமே என நினைப்பேன். ஆனால் அப்போது என் சிந்தனைகளை எழுதி வைக்கவில்லை. 2010 காலகட்டத்தில் அண்ணா கண்ணன் மொழி என்பதன் சுருக்கமாக அகமொழியை வரிசையிட்டு எழுதத் தொடங்கினேன். இன்று 1200க்கும் மேல் அது தொடர்கிறது. நாம் உடலால் வாழ்வது சிறிய பகுதியே, ஆனால் மனத்தால் சிந்தனைகளால் இன்னும் பல மடங்கு வாழ்கிறோம். தோன்றும் சிந்தனைகளை உலக நன்மைக்காக பதிந்து வைக்கிறேன். அகமொழி நல்லதிர்வுகளை தருவதை உணர்ந்திருக்கிறேன். எத்தகைய சிந்தனைகள் நம்மிடம் இருந்து வெளிவந்திருக்கின்றன என நினைத்து பெருமிதம் கொள்வேன். இதை இனிமேல் தான் நூலாக்க வேண்டும். கிரந்த வார்த்தைகளை பயன்படுத்தி தமிழில் எழுதுவது, அதற்கு பதிலாக வேறு தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்தி தனித்தமிழில் எழுதுவது என்பது குறித்து உங்கள் கருத்து என்ன? கிரந்த எழுத்துக்களை தவிர்ப்பது குறித்து விரிவாக என் கருத்துக்களை நோக்கரில் எழுதியுள்ளேன். இக்காலத்தில் 8 திக்கிலிருந்தும் தமிழுக்குள் புதிய சொற்களும் ஒலிகளும் புகுந்து வருகின்றன. ஷா, ஷாஜஹான், ஹாஜ் ஆகியவற்றை எப்படி எழுதுவது? ராஜாஜி, காமராஜர், எம்ஜி ராமச்சந்திரன், ஜானகி, ஜெயலலிதா உள்ளிட்ட தமிழக முதலமைச்சர்களின் பெயர்களிலேயே கிரந்த எழுத்துக்கள் உள்ளன. எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின், முன்னைய எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்த், ரஜினி, கமல்ஹாசன், விஜய், அஜித், தனுஷ், த்ரிஷா என திரை நட்சத்திரங்கள் பலரின் பெயர்களில் கிரந்தம் உள்ளது. ஊர் பெயர்கள் பலவற்றிலும் இதே நிலை. நாம் பயன்படுத்தும் பொருள்கள் பலவற்றின் பெயர்களும் இதே நிலை. உலக மயத்தின் விளைவாக எண்ணற்ற சொற்கள் புகுந்த வண்ணம் உள்ளன. இவ்வளவு ஆழமாக கிரந்த பயன்பாடு உள்ள நிலையில் இதை தவிர்க்க வேண்டும் என நினைப்போர் பயனரிடம் செல்வதற்கு முன்பாக அரசிடம் செல்ல வேண்டும். அரசு இதை ஏற்க முன்வந்தால் அடுத்து இதர மக்களிடம் செல்லலாம். ஆனால் கிரந்தத்தை பயன்படுத்துவதால் ஒருவரை தமிழுக்கு எதிரி என நினைக்கக்கூடாது. இந்த சில்லறை சண்டைகளால் தமிழில் முக்கியமான விவாதங்களுக்கு இடம் இருப்பதில்லை. முதன்மையான பணிகளில் நாம் கவனம் செலுத்துவதில்லை. தமிழின் வளர்ச்சி இதனால் தடைபடுகிறது. பல்வேறு பிழைகளுடன் இன்றைக்கு பல படைப்புகள் வருகின்றன. இதனை தவிர்க்க என்ன செய்யலாம்? செம்மையாக்கம் செய்வதே இதற்கு சரியான தீர்வு. தாங்களாக செய்ய இயலாதோர் கட்டணம் செலுத்தி இந்த சேவையை பெறலாம். செலவு செய்ய இயலாதோர் மீண்டும் மீண்டும் படித்து கற்கலாம். ஒவ்வொரு நாளிதழும் பதிப்பகமும் பிழை திருத்துபவரை கொண்டிருப்பது போதாது. அவர்களுக்கு தேவை மதிப்பாய்வாளர், ரிவ்யூயர். படைப்பினை முதலில் மதிப்பாய்வு செய்த பிறகு அச்சுக்கு சென்றால் பெரும்பாலான சிக்கல்கள் தீர்ந்துவிடும். ஆனால் அப்படி ஒரு பிரிவே தமிழில் உருவாகவில்லை. சுவரொட்டி, பதாகை போன்றவற்றில் வரும் பிழைகளை தவிர்க்க என்னிடம் திட்டம் உண்டு. முதலில் அவற்றை அச்சிடும் அச்சகங்களை பிடிக்க வேண்டும். ஒவ்வொரு அச்சகமும் உள்ளடக்கத்தை சரிபார்த்த பிறகே அச்சிடுவோம் என்ற முறையை கடைபிடித்தால் பிழைகளை முதலிலேயே தடுத்து விடலாம். அச்சகங்கள் நோக்கரை அணுகினால் உடனுக்குடன் சரிபார்த்து தருவோம். நீங்கள் எழுதிய நூல்கள் குறித்து, பெற்ற விருதுகள் குறித்து சில வார்த்தைகள். கவிதைகள், சிறுவர் நூல்கள், வரலாறு, ஆய்வு, இதழியல், மொழிபெயர்ப்பு ஆகிய பிரிவுகளில் 20 நூல்கள் வெளிவந்துள்ளன. பள்ளி கல்லூரி காலத்தில் பரிசுகள் பெற்றுள்ளேன். நடுவராக பொறுப்பேற்ற பிறகு போட்டிகளில் கலந்து கொள்வதில்லை. உங்களால் பயன்பெற்றேன் என யாரேனும் சொன்னால் அதுவே எனக்கு விருது. இப்போது ஏன் அதிகம் கவிதைகள் எழுதுவதில்லை? ஏன் எழுதுகிறோம் என்ற கேள்வி ஒரு நாள் எழுந்தது. இந்த எழுத்தினால் பயனேதும் இல்லை என் மனத்தின் ஒரு பக்கம் சொன்னது என மனத்தின் ஒரு பக்கம் சொன்னது. புத்தகம் விற்பதில்லை, படிப்பவர்களும் குறைவு. அப்படியே படித்தாலும் அவரிடத்தில் அவர் வாழ்க்கையில் இந்த கவிதை ஏதும் மாற்றத்தை உண்டாக்குகிறதா என்றால் இல்லை. கவிதை பொழுதுபோக்காக படிக்கிறார்கள், நன்றாக இருக்கிறது என்போரும் அதற்கு மேல் எதுவும் செய்வதில்லை. ஒருவரின் மனத்திற்குள் புகுந்து ஆழமாக சென்று தாக்கம் செலுத்துவது அரிதாகவே நிகழ்கிறது. அதுவும் நிலையாக இல்லாமல் குறுகிய கால தாக்கமாகவே உள்ளது. என் கவிதையால் எழுத்தால் பணம் ஈட்ட இயலவில்லை. வேலைக்கு வேறு எங்கோ ஓட வேண்டி இருக்கிறது. இதனால் என்ன மதிப்பை நீ பெற்றாய்? இது உனக்கும் உதவவில்லை, பிறருக்கும் உதவவில்லை. நீ எதற்காக எழுத வேண்டும் என்ற குரல் எனக்குள் கேட்டது. எழுதியது எல்லாம் போதும் என்று என்னை சுருக்கி கொண்டேன். அதற்கு பிறகு யாராவது கேட்டால் மட்டுமே, அதுவும் அவசியம் என்றால் மட்டுமே எழுதுவது என்று வைத்து கொண்டேன். ஆனால் எழுத்தை குறைத்து கொண்டாலும் செயலை குறைத்து கொள்ளவில்லை. நான் வேலை இழந்த ஒவ்வொரு முறையும் புதிதாக ஒன்றை தொடங்கினேன். இப்படித்தான் வல்லமை மின்னிதழை தொடங்கினேன், அகமொழிகளை எழுதத் தொடங்கினேன், நோக்கரை தொடங்கினேன். இந்த சமுதாயம் எனக்கு உரியதை கொடுக்காவிட்டாலும் நான் இந்த சமுதாயத்துக்கு கொடுப்பேன். தெய்வமே அண்ட சராச்சரமே என்னை கொடுக்கும் நிலையில் எப்போதும் வைத்திரு என்று கேட்டுக்கொள்வேன். வலம்புரி ஜான் தொடங்கி மரவன் புலவு சச்சிதானந்தம் வரை பலருடன் நெருங்கி பழகியிருக்கிறீர்கள். அவர்களிடமிருந்து நீங்கள் கற்றதும் பெற்றதும் என்ன? வலம்புரி ஜானிடம் இனி இரண்டாவது கவிதை நூலுக்கு அணிந்துரை கேட்டு சென்றேன். அணிந்துரை தந்த பிறகு நான் சொல்ல சொல்ல எழுத எனக்கு ஒரு உதவியாளர் தேவை, வருகிறீர்களா என கேட்டார். இசைந்தேன். ஓரிரு மாதங்கள் அவருடன் இருந்தேன். இது எனக்கு ஏற்ற பணியில்லை என பின்னர் விலகினேன். மரபன் புலவு சச்சிதானந்தன் அவர்களுடன் கால் நூற்றாண்டாக நட்பு தொடர்கிறது. எனக்கு பல நேரங்களில் வழிகாட்டுபவர் அவர், உரியவர்களை அறிமுகப்படுத்துபவர், உற்சாகம் ஊட்டும் நண்பர் வெங்கட் சாமிநாதன் உள்பட பெரியவர்கள் பலருடன் எனக்கு நட்பு இருந்தது. நான் அனைவரையும் என் நண்பர்களாகவே கருதுகிறேன். முன்னர் இருந்தது போலவே இப்போதும் இருக்கிறேன். இவர்களிடமிருந்து பெரிதாக எதையும் கற்றதாக நினைக்கவில்லை. ஆசிகளை பெற்றதாக வேண்டுமானால் கொள்ளலாம். உங்கள் குடும்பம் குறித்து, உங்களுக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் குறித்து சில வார்த்தைகள். என் அம்மா சௌந்தரவல்லி என் வழிகாட்டி. கடுசிக்கனம் அவரிடமிருந்தே எளிமையை கற்றேன். என் குடும்பத்தினருக்கு என் பணிகள் குறித்து முழுவதும் தெரியாது. ஆனால் முழு சுதந்திரத்துடன் என் போக்கில் விட்டுவிட்டார்கள். என் மனைவி ஹேமமாலினி என்னை புரிந்து கொண்டவர், ஆதரவாக இருக்கிறார். புதிய யோசனைகளை அவரிடம் சொல்வேன். சொன்னால் போதாது, செய்து காட்டுங்கள் என தூண்டுவார். எனக்கு பல நேரங்களில் பலரும் உறுதுணை புரிந்திருக்கிறார்கள். ஏவிஎஸ் ராஜா என் மீது நம்பிக்கை வைத்து ஆசிரிய பொறுப்பினை அளித்தார். யாகுவிலிருந்து என்னை தேடி பணிவாய்ப்பு வந்தது. நிறைவான குடும்பம் அமைந்தது. ஏதேனும் வாய்ப்புகள் வந்தவண்ணம் உள்ளன. என் அனைத்து பணிகளும் என்னை சுற்றியுள்ள பலரின் ஒத்துழைப்பினாலேயே நிறைவேறியுள்ளன. என் வாழ்வில் பல நேரங்களில் எனக்கு தேவையான உதவிகள் தாமாகவே கிடைத்துள்ளன. நினைத்தது யார் மூலமாகவாவது நிறைவேறுகின்றன. இவற்றை பார்க்கும்போது தனியாக நாம் மட்டும் செய்வதாக தெரியவில்லை. பணிகளை நிறைவேற்றுவதில் நாமும் ஒரு கருவியாக இருக்கிறோம் என்பதே உண்மை. எனவே இறைவன் திருமுன் நின்றால் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதே என் வேண்டுதல். தற்போது நீங்கள் செய்து வரும் பணிகள், ஆய்வுகள் குறித்து சொல்லுங்களேன். கட்டற்ற மனநிலையில் இருக்கிறேன். என் படைப்பாற்றலை எழுத்தோடும் கவிதையோடும் மட்டும் நிறுத்த விரும்பவில்லை. என் படைப்பூக்கம் எல்லா துறைகளிலும் பாய்கின்றது. புதிய புதிய சிந்தனைகள், யோசனைகள் பெருகிய வண்ணம் உள்ளன. சிக்கல்களுக்கு நல்ல தீர்வுகள் தோன்றிய வண்ணம் உள்ளன. புதிய கண்டுபிடிப்புகளுக்கான கருக்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. சமுதாயத்திற்கு தேவையான பற்பல திட்டங்கள் கைவசம் உள்ளன. ஒரு சிலவற்றை அகமொழி என்றோ, அண்ணா கண்ணன் யோசனைகள், அண்ணா கண்ணன் ஐடியாஸ் என்றோ எழுதி வருகிறேன். மேலும் பலவற்றை எழுத, பதிவு செய்ய, இவற்றை நிறைவேற்ற போதிய நேரம் கிடைக்கவில்லை. இதற்கிடையே நான் பொருளீட்ட வேண்டிய தேவையும் உள்ளது. அதற்காக அவ்வப்போது மொழிபெயர்ப்பு பணிகளையும் மொழியியல் பணிகளையும் மேற்கொண்டு வருகிறேன். உங்கள் எதிர்கால திட்டங்கள் என்ன? வல்லமை புத்தாக்க நடுவம், வல்லமை இனோவேஷன் சென்டர் ஒன்றை உருவாக்க வேண்டும். பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல வேண்டும். அறிவியல், தொழில்நுட்பம், சமூகவியல் என அனைத்து துறைகளிலும் புதிய யோசனைகளை வரவேற்க வேண்டும். தகுந்தவற்றுக்கு காப்புரிமை பெற முயல வேண்டும். வணிக திட்டங்களை தனியே முன்னெடுக்க வேண்டும். இந்த உலகின் சிக்கல்கள் அனைத்தையும் தீர்க்க வேண்டும் என்ற பேராவல் உள்ளது. நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் கோடிக்கணக்கானோர் மீது தாக்கம் செலுத்தக்கூடிய அற்புத தீர்வுகளை படைக்க வேண்டும். இந்த கண்டுபிடிப்புகள் ஒரு பேரலையாக உலகம் முழுவதையும் தழுவ வேண்டும். மின்சாரத்தைப் போல, இணையத்தைப் போல தவிர்க்க முடியாத சக்தியாக நாம் உருவெடுக்க வேண்டும். இதற்கு நல்லோர் வல்லோர் அனைவரின் ஒத்துழைப்பையும் வேண்டுகிறேன். என்னை annakannan@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளலாம். எனது ஆய்வு: முனைவர் பட்டத்துக்காக தமிழில் மின்னாளுகை என்ற தலைப்பில் ஆராய்ந்தேன். அரசுகளின் இணையதளங்கள், செயலிகள், அரசுகள் காகிதங்களை சார்ந்திருக்கும் நடைமுறை, மின்னஞ்சல், டெலிகான்ஃபரன்ஸ், வீடியோ கான்ஃபரன்ஸ் போன்றவற்றின் பயன்பாடு, மின் ஆளுகையை ஏற்பதில் அரசு ஊழியர்களின் தயக்கம், பயோமெட்ரிக் முறை, மானியத் தொகையை நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்துவது, அரசு அலுவலகங்களில் கணினியும் சர்வரும் செயல்படாத போது நேரும் தாமதங்கள் என மின் ஆளுகையின் அத்தனை பரிமாணங்களையும் இந்த ஆய்வில் பதிவு செய்துள்ளேன். தமிழக அரசு, புதுச்சேரி அரசு, மத்திய அரசு ஆகியவற்றின் இணையதளங்கள், இலங்கை, சிங்கப்பூர், அமெரிக்கா, நியூசிலாந்து உள்ளிட்ட பல நாட்டு அரசுகளின் இணையதளங்களை ஆராய்ந்தேன். அவற்றின் சிக்கல்களை, சிறப்புகளை எடுத்துரைத்தேன். தமிழக அரசின் 436 இணையதளங்களுள் 6% மட்டுமே தமிழில் உள்ளன என்பதை சுட்டினேன். தமிழக அரசு தளம் உள்பட பலவும் வெவ்வேறு எழுத்துருக்களையும் எழுத்து முறைகளையும் பின்பற்றின. யூனிகோடு என்ற ஒருங்குறிக்கு மாறுவதற்கு மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளதை எடுத்து காட்டினேன். அதை அடிப்படையாக வைத்தே தமிழக அரசும் அரசாணை வெளியிட்டது. எனது முனைவர் பட்ட ஆய்வு இன்னும் நூலாக வெளிவரவில்லை. மின்னூலாகவேனும் வெளியிட எண்ணியுள்ளேன். முனைவர் அண்ணா கண்ணன். இதழியல் அனுபவங்கள். 27 வயதில் அமுதசுரபிக்கு ஆசிரியரானேன். என் மீது நம்பிக்கை வைத்து பதிப்பாளர் AVS ராஜா இந்த நல் வாய்ப்பினை வழங்கினார். அதுவரை கையால் படங்களை வெட்டி ஒட்டி பக்க வடிவமைப்பு செய்து கொண்டிருந்தார்கள். அதை கணினி வடிவமைப்புக்கு மாற்றினேன். அமுதசுரபிக்கு மின்னஞ்சல் முகவரி தொடங்கி அதை இணையத்திலும் வெளியிட்டேன். வாரசுரபி, சித்திரசுரபி என புதிய பகுதிகளை தொடங்கினேன். கடிதம் எழுதும் வாசகர்களுக்கு அஞ்சல் அட்டையை இலவசமாக அனுப்பினேன். தெளிவாக எழுதும் மருத்துவர்களை கண்டறிந்து ஊக்குவிக்க கையெழுத்து போட்டியை முதல் முறையாக நடத்தினேன். இதில் நோயாளிகளே மருந்து சீட்டை படமெடுத்து அனுப்பினார்கள். ஒவ்வொரு இதழையும் சிறப்பிதழாக தயாரித்தேன். தீபாவளி மலர்களை தயாரித்ததோடு அமுதசுரபி பதிப்பகத்தின் வாயிலாக புதிய நூல்களை வெளியிட்டோம். அதற்காக எழுத்தாளர்களோடு ஒப்பந்தம் மேற்கொண்டு கையொப்பமிடும் வழக்கத்தை கொண்டு வந்தேன். இந்த பெருமை அனைத்தும் எனக்கு முழு சுதந்திரம் அளித்த AVS ராஜாவையே சேரும். அமுதசுரபியிலிருந்து சிஃபிக்கு சென்றேன். இங்கும் 100 மேலான சிறப்பிதழ்களை தயாரித்தேன். எழுத்தில் தொடர்கள் வெளியிட்டது போக பல்லூடக பத்திகளை அறிமுகப்படுத்தினேன். கனடாவிலிருந்து RS மணி ஒரே இழுகையில் எழுத்து, ஓவியம், புகைப்படம், வீடியோ ஆகியவற்றை உருவாக்கி அனுப்ப அவற்றை ஒரே பக்கத்தில் வெளியிட்டோம். நாடுகள் தோறும் தமிழ் என்ற சிறப்பிதழில் 16 நாடுகளை சார்ந்தோரிடமிருந்து கட்டுரைகளை பெற்று வெளியிட்டேன். தமிழ் சிஃபியின் வாசகர் எண்ணிக்கையை 3 உயர்த்தினேன். 2005 சிறந்த இணைய இதழாக தமிழ் சிஃபியை எழுத்தாளர் சுஜாதா தேர்ந்தெடுத்தார். சென்னை ஆன்லைனில் பணியாற்றிய போது மின் அரட்டை, குரல் அரட்டை வழியே பேட்டி எடுத்தேன். உரையாடலை அப்படியே பதிவு செய்து வெளியிட்டேன். இணையவழி கல்வியின் வளர்ச்சியாக இரு பள்ளிகளில் அரங்கில் பெரிய திரை அமைத்து ஓரிடத்தில் பாடம் நடத்துவதை இன்னொரு இடத்தில் இருக்கும் மாணவர்கள் பார்த்து கேட்டு கேள்வி எழுப்பும் முறையை அறிமுகப்படுத்தினேன். வெப் துனியா, யாஹூ ஆகியவற்றிலும் ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறேன். முனைவர் அண்ணா கண்ணன். நோக்க: தமிழில் பிழைகள் எல்லையில்லாமல் பெருகி வருகின்றன. இவற்றை ஆங்காங்கே சுட்டி காட்டினாலும் உரியவர்களுக்கு சென்று சேர்வதில்லை. ஒரே வகை பிழைகள் ஆண்டுக்கணக்காக தொடர்கின்றன. இவற்றை திருத்தி செம்மைப்படுத்தவும் சிறந்தவற்றை பாராட்டவும் நோக்க www.facebook.com/groups 1789-4607-7738 என்ற முகநூல் குழுவை தொடங்கி நடத்தி வருகிறேன். அச்சிதழ்கள், இணைய இதழ்கள், செயலிகள், வானொலி, தொலைக்காட்சிகள், சுவரொட்டிகள், பதாகைகள், பெயர் பலகைகள், விளம்பரங்கள், நூல்கள், பாடநூல்கள் என நம்மை சுற்றிலும் உள்ள அனைத்திலும் காணும் பிழைகளை இந்த குழுவில் சுட்டிக்காட்டி திருத்துகிறோம். சிறப்பான சொல்லாக்கங்களை பாராட்டுகிறோம். சுட்டிக்காட்டிய பிறகு பலரும் தங்கள் பிழைகளை திருத்தியிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக Knokkr.com www.knokkr.com என்ற வலைத்தளத்தை உருவாக்கி வருகிறோம். முகநூலில் இல்லாதவர்களும் இந்த பக்கத்தை அணுகலாம். திருத்தங்கள், விளக்கங்கள் எல்லாவற்றையும் வலைத்தளத்தில் ஆவணப்படுத்தி வருகிறோம். Knokkr சார்ந்து மொழியியல் கருவிகள் பலவற்றை உருவாக்க திட்டம் உண்டு. தமிழை அடுத்து ஆங்கிலத்திலும் இன்னும் சில மொழிகளிலும் Knokkr-ஐ விரிவுபடுத்தி வருகிறோம். முனைவர் அண்ணா கண்ணன். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.